ओम अज्ञान्ति मिरांदस्य ज्ञानांजन चला गया सत्सुरो मिलिता मेना तस्मै श्री गुरुवे नमः। मुगम करो दिवाचालम पंगम लंगय दे गिरी यत्रपातमहं वंदे श्रीगुरु दीनदारिणम परमानंद माधवम श्रीचैतन्यमीश्वरम। नमः ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्य देशधारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो महावदन्याय कृष्ण प्रेम पदाय दे कृष्णाय कृष्ण चैतन्य नामने गुरुत्वसे नमः। भांचा कल्पतरुभ्यश्च कृपा सिंधुपेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இனிமையான நண்பகலில் நம்ம எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். பாணிகாட்டி சீடாதகி மகோத்சவம் இந்த திருவிழாவில் வந்து நம்மெல்லாம் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கிறது நம்மளுடைய பாக்கியம். பிரபுபாதருடைய கருணையினால், குருவோடைய கருணையினால், ஸ்ரீ சைதன்ய மகாப்புடைய கருணையினால், வைஷ்ணவருடைய கருணையினால் இந்த கிருஷ்ண பக்தி நமக்கு விதை, கிருஷ்ண பக்தியோடைய விதை நமக்கு கிடைச்சிருக்கு. இஸ்கான் மூலமாக அந்த விதை வந்து நமக்கு விதைக்கப்பட்டு அந்த பக்திங்கிற கொடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதை வளர்க்குறதுக்கு நிறைய உபகரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று திருவிழாக்கள், பகவானுடைய அவதார தினங்கள், பக்தருடைய அவதார தினங்கள், மறைவு தினங்கள், தோன்றி பக்தர்கள் தோன்றிய தினம், மறைவு தினம், இதெல்லாம் வந்து கொண்டாடுறது. இதில் கலந்துக்கும் போது நமக்கு இன்னும் பக்தியில் நிறைய முன்னேற்றங்கள் வரும். ஆன்மீக வாழ்க்கையில் வந்து மூன்று நிலை, சம்பந்தா அபிதேயா பிரயோஜனா. சம்பந்தா இந்த மூணு வார்த்தையும் தமிழில் ஏறக்குறைய ஒன்றாய் வரும். சம்பந்தம்னு தமிழில் சொல்லுவோம், எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது கடவுளுக்கு, எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இல்லையா, கடவுளுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, அது சமஸ்கிருதம் வந்து சம்பந்தா. அபிதேயா, அபிதேயான்னா நடைமுறையில் எப்படின்னா அதை பண்ணுறது, பயிற்சி பண்ணுறது, நடைமுறை பயிற்சி. தென் பிரயோஜனா, பிரயோஜனம் என்ன, கடவுளுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம், அதை தெரிஞ்சுட்டு நடைமுறையில் நான் எப்படி செய்யறது, அதனுடைய பிரயோஜனம் என்ன இல்லையா. சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம், இந்த மூன்று நிலை ஆன்மீக வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. முதல்ல பகவானுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கணும், அதை நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், தென் ஃபைனலாக எப்படி அவரை அடையிறது, அது அந்த கோல், அந்த லட்சியத்தை எப்படி அடைவது, தான் சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். நமோ மகாவதான்யாயன் பாடணும், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணாய, கிருஷ்ணர் தான், கிருஷ்ண பிரேமா, கிருஷ்ணன் மேலே அன்பு வழங்குறதுக்காக சைதன்ய மகாபிரபு தோன்றினார் தன்னுடைய சகாக்களோட. கிருஷ்ண வர்ணம் துஷ் ஆ கிருஷ்ணம், கிருஷ்ணா அப்படின்னா கருமை நிறம், கிருஷ்ணா கிருஷ்ணர் தான் சைதன்ய மகாபிரபு, ஆனால் கருப்பு இல்லை, துஷ் ஆ கிருஷ்ணம், சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் ஆனால் கருப்பு இல்லை. எதுக்கு கிருஷ்ணா வந்து சைதன்ய மகாபிரபு வராரு, சா அங்க உப அங்க அஸ்திரா, அவர் மட்டும் வரல, அவருடைய அம்சம், அம்சத்தோடைய அம்சம், அவருடைய அஸ்திரங்கள் எல்லாமே சேர்ந்து கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய அவதாரம், கிருஷ்ணனுடைய அவதாரத்தோட அவதாரம், கிருஷ்ணனுடைய பக்தர்கள், கிருஷ்ணனுடைய அஸ்திரங்கள் எல்லாமும் சேர்ந்து சைதன்ய மகாபிரபு கூட தோன்றுறது, தோன்றுறாங்க. கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சா அங்க உப்பாங்க அஸ்திரம், எதுக்கு யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை, கலியுகத்தில் வந்து சங்கீர்த்தனம், சங்கீர்த்தனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, சங்கீர்த்தன இயக்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக, செய்கிறதுக்காக. அப்போ இந்த சங்கீர்த்தன இயக்கம் வந்து புதுசு இல்லை, நம்ம கீர்த்தனம் பாடுறோம் இல்லையா, அதெல்லாம் புதுசு இல்லை. 500 வருடங்களுக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு ஸ்தாபிக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி இருந்தே சங்கீர்த்தனம் நித்தியமாக இருக்குது. சைதன்ய மகாபிரபு அது நமக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக சொல்லிக் கொடுக்குறார். அப்படி சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றும் போது ஒரு சகாக்களோடு தோன்றுறார். பஞ்சதத்துவங்கள், சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், அஞ்சு பேர். யார் பஞ்சதத்துவங்கள், பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம், கிருஷ்ணருடைய இந்த அஞ்சு தத்துவம், பஞ்ச தத்துவம், பஞ்சம்னா அஞ்சு தத்துவம், பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம், பக்த ரூபம், பக்தனுடைய ரூபத்தை ஏத்துக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. பக்தர் பக்தரா வர்றாரு சைத்தன்ய மகாபிரபு, பக்தரோட ரூபத்தை ஏத்துக்கிறார் நித்யானந்த பிரபு. அவதாரம் பகவானுடைய அவதாரம் வந்து விஷ்ணு அவதாரம் அத்வைதாச்சாரியர். அப்புறம் பகவானுடைய சக்தி ஸ்ரீமதி ராதாராணி, அவங்க தான் கதாதர் பண்டிட். அப்புறம் பக்தர் ஸ்ரீ நாரத முனிவர், அவர் தான் ஸ்ரீவாஸ் தாக்கூர். இவங்க அஞ்சு பேரும் பகவானுடைய ஓரொரு அம்சங்கள். பகவான், பகவானுடைய அவதாரம், அப்புறம் பகவானுடைய அம்சம், அப்புறம் பகவானுடைய சக்தி, தென் பக்தர். இந்த ஐந்து பேரும். அதுக்கப்புறம் ஆறு கோஸ்வாமிகள், ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. இந்த ஆறு கோஸ்வாமியுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்களுடைய லீலைகள், அவங்களுடைய உபதேசங்கள், அவங்களுடைய படைப்புகள், நிறைய சாஸ்திரங்கள் வந்து கோஸ்வாமிகள் நமக்காக கொடுத்துருக்காங்க மொழிபெயர்ப்பு பண்ணி. ஸோ இதில் ஆறு கோஸ்வாமியில் வந்து இப்போ கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், சம்பந்தா அபிதேயா பிரயோஜனா. நமக்கு சம்பந்தா, நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தத்தை போதிக்கிறவர் தான் சனாதன் கோஸ்வாமி, சம்பந்தா குரு சனாதன் கோஸ்வாமி. அபிதேயா, நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் ரூப கோஸ்வாமி. தென் பிரயோஜனா, பிரயோஜனம் அல்டிமேட் கோல், இறுதியில் எப்படி அடையிறது, ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஆறு கோஸ்வாமிகளில் ரகுநாத தாஸ் கோஸ்வாமி பற்றி பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு கோஸ்வாமி பற்றி கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எப்படி பக்தி பண்ணாங்க, எப்படி பகவான் மேலே அன்பு பண்ணியிருக்காங்க, எப்படி பகவான்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் யார், அவங்க நமக்கு என்ன சொல்ல வராங்க, அவங்க எவ்வளோ கருணை வாய்ந்தவங்க, இதெல்லாம் ஒவ்வொரு கௌடி வைஷ்ணவரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பூர்வாச்சாரியுடைய சரித்திரம், நம்முடைய முந்தைய ஆச்சாரியுடைய சரித்திரத்தை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த சம்பிரதாயத்துடைய மகிமை தெரியும். அப்போ தான் ஆச்சாரியர் எப்படி பக்தி பண்ணியிருக்காருன்னு தெரியும், எவ்வளோ தூரம் பக்திக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்காருன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரகுநாத தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத தாஸ் கோஸ்வாமி வந்து கிருஷ்ணா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, கிருஷ்ணா வந்து தன்னுடைய சகாக்களோட இந்த உலகத்தில் வரார். அப்போ கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் கோபிகள், கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடியவர் இருக்காங்க, அவங்க பேர் மஞ்சரிகள். கூடுமான ஆச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாரும் மஞ்சரிகள், கோபிகளுடைய சேவையில் ஈடுபடக்கூடியவங்க தான் கௌடி வைஷ்ணவத்தில் ஆச்சாரியராக நிறைய பேர் தோன்றியிருக்காங்க. அப்போ கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடியவங்க, கோபிகள்லாம் வந்து ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறாங்க. ராதாராணியுடைய தலைமையில் எல்லா கோபிகளும் ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறாங்க. அந்த கோபிகளுடைய ராதாகிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடக்கூடிய கோபிகளுக்கு சேவை பண்ணுறதுக்காக மஞ்சரிகள் இருக்காங்க. அந்த மஞ்சரிகள் வந்து பூலோகத்தில் வந்து ஆச்சாரியர்களாக தோன்றுறாங்க, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்கிறதுக்கு, கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணி காமிக்கிறதுக்கு, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நமக்கெல்லாம் போதிக்கிறதுக்கு. அதில் ஒரு கோபி வந்து, ஒரு மஞ்சரி வந்து ராசமஞ்சரி, ராசமஞ்சரி, ராகமஞ்சரி, இந்த மாதிரி நிறைய மஞ்சரிகள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து ரகுநாத தாஸ் கோஸ்வாமியாக தோன்றினார். ரகுநாத தாஸ் கோஸ்வாமி வந்து ஹூக்ளி டிஸ்ட்ரிக், வங்காள தேசத்தில் வந்து ஹூக்ளின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த ஹூக்ளி மாவட்டத்தில் வந்து கிருஷ்ணாப்பூர்னு ஒரு கிராமம், இந்த மாதிரி ஒரு அழகான கிராமம் கிருஷ்ணாப்பூர். அந்த கிருஷ்ணாப்பூரில் ஒரு பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி, மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பம், கோவர்த்தன் மஜ்ரும்தார். மஜ்ரும்தார்னா பெரிய ஜமீன்தார், கோவர்த்தன் மஜ்ரும்தார், ஹிரண்ய மஜ்ரும்தார், ரெண்டு பேர், ரெண்டு சகோதரர்கள் அந்த ஊரில் வாழ்கிறாங்க. கோவர்த்தன் மஜ்ரும்தார், ஹிரண்ய மஜ்ரும்தார். கோவர்த்தன் மஜ்ரும்தாருடைய பையன் தான் ரகுநாத். ரகுநாத் வந்து மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்திருந்தார். அவங்க அப்பா சித்தப்பா ரெண்டு பேரும் வந்து, கோவர்த்தன் ஹிரண்யா ரெண்டு பேரும் வந்து பெரிய டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி நவாப் உஷேன் ஷா அப்படிங்கிற ஒரு முகலாய மன்னர் வந்து வங்காளத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த முகலாய மன்னருடைய சபையில் இவங்க ரெண்டு பேரும் வரி வசூல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பதவி வகிக்கிறாங்க. கோவர்த்தன் மஜ்ரும்தாரும் யார் யாரு, இரண்யம் மஜ்ரும்தார். யார் ரெண்டு பேரு, கோவர்த்தன் மஜ்ரும்தார், இரண்யம் மஜ்ரும்தார். இந்த கோவர்த்தன் மஜ்ரும்தாரோட பையன் தான் ரகுநாத். ரகுநாத் வந்து சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணா மேலே அவருக்கு அன்பு அதிகம். எப்படின்னா அவருடைய குரு, அவங்களுடைய அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பிராமண குரு, இவங்க வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு குரு இருப்பாங்க, அந்த குல குரு மாதிரி. அதில் வந்து பலவான் ஆச்சாரியர்னு ஒரு பக்தர். இந்த பலவான் ஆச்சாரியர் வந்து ரகுநாத்துக்கு வந்து நிறைய கதைகள் சொல்லுவார், கிருஷ்ணாவுடைய கதைகள், லீலைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய மகிமைகள், இதெல்லாம் கேட்டு ரகுநாத்துக்கு ரொம்ப ஆசை கிருஷ்ணாவுடைய லீலைகளில். அது மட்டும் இல்ல, ரகுநாத் வந்து இயல்பாவே வந்து பௌதீகத்துல அதிக ஆட்டம் இல்லாம கிருஷ்ண உணர்வுலதான் ரொம்ப விருப்பம் இருந்தது அவருக்கு, கிருஷ்ணாவுடைய மகிமையில கேட்டு கேட்டு. அப்ப அந்த கிராமத்துக்கு ஒரு நாள் ஹரிதாஸ் தாக்கூர் வர்றார். ஹரிதாஸ் தாக்கூர் கிருஷ்ணாவுடைய மிக விஷ்ணுவுடைய மிகச்சிறந்த பக்தர், சைதன்யமா அப்படி சகாக்கல்ல ரொம்ப ரொம்ப உயர்ந்த பக்தர். ஹரிதாஸ் தாக்கூரை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய உபன்யாசங்களை பேசியிருக்கோம். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு 300,000 நாமங்கள் சொல்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். ஹரிதாஸ் தாக்கூருடைய சங்கம் வந்து ரகுநாத்துக்கு கிடைச்சது. அவர் கூட இருந்து பகவானுடைய நாமத்தோடைய மகிமைகள் சைதன்யமாப்படைய மகிமைகள் இதெல்லாம் ரகுநாத் தெரிஞ்சிட்டார். அப்ப ரகுநாதருக்கும் ரொம்ப விருப்பம் ஏற்படுது சைத்தன்ய மகாபிரபு மேல. ஹரிதாஸ் தாக்கூருடைய சங்கத்தினால, ஒரு தூய வைஷ்ணனுடைய சங்கத்தினால ரகுநாத்துக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு மேல ஈர்ப்பு அன்பு ஏற்படுது. அப்ப நான் எப்ப சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க போறேன் அப்படின்னு என்கிட்டே இருக்காரு. எனக்கு சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் கிடைக்காதா, அவர் நான் சந்திக்க முடியாதா, அவருக்கு சேவனை பண்ண முடியாதா அப்படின்னு என்கிட்டே இருக்காரு. யாரு? ரகுநாத். தென் ரகுநாத் வந்து அவருடைய அவருக்கு இன்னொரு ஆச்சாரியர் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, யதுநந்தன் ஆச்சாரியா. யதுநந்தன் ஆச்சாரியரும் சைதன்யமாப்படைய மகிமையெல்லாம் தெரிஞ்சிருந்தார். இப்படி அவரை சுற்றி வரக்கூடியவங்க யதுநந்தன் ஆச்சாரியர், பலவான் ஆச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்து சைதன்யமாப்படைய மகிமைகளை கேட்டு கேட்டு ரகுநாத்துக்கு வந்து சைதன்யமா மேல அளவிட முடியாத அன்பு. நான் என்னைக்கு அவரை சந்திக்க போறேன், என்னைக்கு அவருக்கு சேவை பண்ண போறேன், எனக்கு என்ன இருக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில, நான் ஏன் இந்த வாழ்க்கையில புலையன்பு அனுபவிக்கணும், பேசாம வீட்டை விட்டு ஓடிடலாம், சைதன்யமாப்படி எங்க இருக்காரு தெரிஞ்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு அத்வைத ஆச்சாரிய வீட்டுக்கு வர்றார். சாந்திப்பூர், சாந்திப்பூர்ல வந்து அத்வைத ஆச்சாரியர் இருக்கார். அவருடைய வீட்டுக்கு வந்து சைதன்ய மகாபிரபு வர்றார். சைதன்ய மகாபிரபு வராது தெரிஞ்சவொடனே ரொம்ப சந்தோஷமா ரகுநாத் வந்து அவர் சந்திக்க போறார். அவருடைய தாமரை பாதங்கள் விழுந்து கதறி அழறார். மகாபிரபு எனக்கு பௌதிக வாழ்க்கை பிடிக்கல, என்னை எப்படியாவது உங்க கூட வச்சுக்கோங்க, நான் உங்க கூட இருக்குன்னு விரும்புறேன், நான் உங்க தாமரை பாதங்களை சரணடைந்து உங்களுக்கு பக்தி தொண்டு பண்ணணும், என்னை வீட்டுக்கு அனுப்பாதீங்க, தயவு செய்து நான் உங்க கூட இருக்கணும். ஏன் சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, இல்ல இல்ல ரகுநாத், நீ இந்த மாதிரி பேரளவு துறவு தியாகம் பண்ணக்கூடாது. மர்க்கட வைராகியம் சொல்லுவாங்க, மர்க்கட வைராகியம்னா குரங்கு. குரங்கு என்ன பண்ணும், தன்னை பெரிய தியாகி மாதிரி காமிச்சுக்கும், ஆனா பெண் குரங்கு முன்னாடி போயிட்டே இருக்கும். தெரியுமா, பாத்திருக்கீங்களா, குரங்கு வந்து ஒரு இடத்துல நிலையா இருக்காது, அது எந்த மரத்துலயும் ஒரு உருப்படியா ஒரு பழத்தை சாப்பிடாது, இங்க இருந்து அங்க தாவும் அங்க இருந்து இங்க தாவும். அது ஒன்றும் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துறவி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒன்று போட்டிருக்காது, ஆனா பெண் குரங்க பார்த்தோன்னே அது டைவ் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ சும்மா பேரளவு பௌதிகத்தை துறக்கிறது முக்கியம் இல்லை, நீ பௌதிக வாழ்க்கையிலிருந்து பற்றின்றி இருக்கணும். நீ திரும்ப வீட்டுக்கு போ, நீ திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அது கிருஷ்ணாவுக்கு பக்தி பண்ணு. எப்படி பக்தி பண்ணணும், ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிடுது ஆனால் அவருக்கு வேறொரு ஆணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் கணவன் முன்னாடி எப்படி நடந்துக்கிறா, நல்ல மாதிரியே நடந்துக்குவா, ஆனால் மனசுக்குள்ளே அவனை நடிச்சுட்டு இருப்பா, இஸ் இட் கரெக்ட் தானே, அந்த மாதிரி இருக்கணும். நீ உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மாதிரி நடந்துக்கோ, ஆனா எப்பவுமே மனசுக்குள்ள கிருஷ்ணாவை நினைச்சுட்டே இரு. நீ அவங்ககிட்ட பௌதிகமான விஷயங்களை துறக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிக்காத, நீ சாதாரண மனுஷனு போல இரு, ஆனா உன் மனசுக்குள்ள எப்பவும் கிருஷ்ணாவை நினைச்சுட்டே இரு, உன்னை ஒரு நாள் கிருஷ்ணா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு. யாரு? சைதன்ய மகாபிரபு. யார்கிட்ட சொல்றாரு? வாடா ரகுநாத் சொல்றாரு. நான் ரகுநாத் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுறேன். பத்து நாள் தொடர்ந்து சைதன்ய மகாபிரபு சேவையெல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா சைதன்யாவுடைய கட்டளை ஏற்றுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனாலும் ஒரு மனசுக்குள்ள என்னது, சைதன்ய மகாபிரபு விட்டு பிரியறமே, அவர் கூட இருக்க முடியலையேன்னு ஏக்கம். தன் வீட்டில் வந்து சைதன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி நடிக்கிறார், அப்பா அம்மா கிட்ட நல்ல பௌதிகத்தில் பற்றுள்ள மாதிரி காமிக்கிறார். ரகுநாத் தாஸ் கோசாமியோட வசதி எப்படி இருக்கும்னா, அவர் இந்திரனுக்கு நிகரான அழகு, இந்திரனுக்கு நிகரான அழகு, செல்வத்துக்கு குறைவு இல்லை, அவ்வளோ வசதி, அழகான மனைவி, அழகான மனைவி தேவதை மாதிரி. ஆனால் அவருக்கு எதுலேயும் அட்டாச்மெண்ட் இல்லை, மனைவி மேலே பற்றுதல் இல்லை, சொத்து மேலே பற்றுதல் இல்லை, அவர் மனது முழுக்க சைதன்ய மகாபிரபு தான் இருக்கார். சைதன்ய மகாபிரபு சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் வீட்டில் வந்து சாதாரண எப்படி வீட்டில் ஒரு பையன் இருப்பான், வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருப்பான்லே, அந்த மாதிரி நடிக்கிறார். எங்கள் அப்பா அம்மாவும் பார்த்துட்டு ஓ பையன் திருந்திட்டான் போல இருக்கு, முதல்ல என்ன நினச்சாங்க, என்னடா இந்த பையன் எப்போ பாரு சைதன்ய மகாபிரபு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்தது. சாந்திப்பூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதல், பரவாயில்ல முன்ன மாதிரி இல்லை, இப்போ மாறிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு டைம் என்ன ஆகுனா, இந்த ஹரிதாஸ் ரகுநாதோடைய அப்பாவும் சித்தப்பாவும் வரி வசூல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோல்டு காயின் வசூல் பண்ணிட்டு 12,000 தான் அரசாங்கம் செலுத்துவாங்க, 3,000 கோல்டு காயின் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதை வந்து கணக்கில் வரும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த கோவர்த்தன் மஜ்ரும்தாரும் இரண்ய மஜ்ரும்தாரும் வந்து பணம் கையாண்டுட்டாங்க, இவங்களை உடனே ராஜசபைக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தீர்மானம். இவங்க ரெண்டு பேரும் தலைமையிடவாயிடுறாங்க. தெரிஞ்சு போயிடுத்து அவங்களுக்கு, இந்த மாதிரி காவலாளி வந்து ராஜாட்ட கூட்டின்னு போயிடுவான், நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு போயிடுறாங்க. வீட்டில் யார் இருந்தா? ரகுநாத். ரகுநாத் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. ரகுநாத் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டு, உன் அப்பாவும் சித்தப்பாவும் எங்கே இருக்காரு சொல்லு, அப்போ தான் உன்னை வெளியில் விடுவோம். ரகுநாத் சொல்கிறேன், எனக்கு எங்கே இருக்காரு தெரியாது. அவங்க வந்து கோல்டு காயின் ராஜாவுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சேர வேண்டியது மட்டும் எடுக்காமல் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ மரியாதையாக அவங்க வந்து அதை செலுத்தணும், இல்லாட்டி நான் அவங்களை விட மாட்டேன் அவங்கள. தென் ரகுநாத் ரொம்ப டிப்ளமேட்டிக், டிப்ளமேட்டிக்னால் ராஜதந்திரம், அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும். ராஜதந்திரம் தெரிஞ்சால் தப்பிக்க முடியும். அன்றைக்கி ஒரு கதை படிச்சுட்டு இருந்தோம், பிரபா சொன்னார் இல்லையா, எலியும் பாம்பும் கூடக்குள்ளே போட்டாச்சு, ரெண்டுமே வெளியில் போகணும். பாம்பு பசிக்குதுன்னு சொல்லி எலியை சாப்பிட்டா என்ன ஆயிரும், கூடையிலேருந்து வெளியே போக முடியாது, மாட்டிக்கும். தென் பாம்பு எலியும் பேசிச்சான். பாம்பு சொல்லிச்சான், எலி எலியே நீ ஓட்ட போடுறியா, நீ நம்ம ரெண்டே வெளியே தப்பிச்சிக்கலாம். எலி ஓட்ட போட்டது வெளியே வந்தது, பாம்பு வெளியே வந்து எலியை சாப்பிட்டு ஃபினிஷ். இதுதான் டெக்னிக். அப்போ ரகுநாத் என்ன பண்ணாரு, அந்த முகலாய ராஜா இருக்கார்லயே அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க அப்பா எல்லாம் ஒரே சகோதரர் மாதிரி பழகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஒற்றுமையா இருந்தீங்க, எவ்வளோ அன்பா பழகிட்டீங்க, ஒரு வகையில் நீங்க எனக்கு அப்பா மாதிரி தான், என்ன போய் நீங்க தப்பான்னு நினைக்கிறீங்களே, சரி எங்க அப்பா சித்தப்பா வந்து உங்களை ஏமாத்திடுவாங்களா என்ன, இப்படி ரொம்ப அன்பா பேசுறாரு. அந்த ரகுநாதோடைய அந்த பணிவு, அவருடைய அன்பு, அவருடைய எளிமையான வார்த்தை, அவருடைய முகம் எல்லாம் பார்த்தோன்னே அந்த முகலாயனுக்கு வந்து அழுக வந்துடுச்சு. ஐயோ இந்த குழந்தைய போய் நான் கைது பண்ணிட்டான். அவன் அழுது அழுது தாடியெல்லாம் நினைஞ்சு போச்சான். சைத்தன் சேரன் அந்த புக்கில் அந்த கதை சொல்லியிருக்கு. அந்த முகலாய மன்னர் வந்து அழுது அழுது தாடியெல்லாம் நினைஞ்சு தண்ணி கீழே போகுது. நான் வந்து உன்னை தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துட்டேன், நீ போயிடு, நான் உன்னை விட்டுடுறேன், உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன், உன் அப்பாவி சித்தப்பாவை வந்து என்னை வந்து பார்க்க சொல்லு, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். அப்படியே மனசு மாறிடுது. நீ ஒரு முஸ்லீமாக இருக்கிய, மெக்காக்கெல்லாம் யாத்திரை போகிற, இப்படியெல்லாம் நீ நடக்கலாம் நடந்துக்கலாமா, எங்கள் சித்தப்பாவை அப்பாவுமே நீ தப்பாக நினைக்கிற, நம்மளாம் ஒரே ஃபேமிலி மாதிரி இல்லையா, அப்படிலாம் பேசி நைஸாக தப்பிச்சு வந்துடுறேன். யாரு? ரகுநாத் தப்பிச்சு வந்துட்டேன். நான் தப்பிச்சு வந்துட்டாலும் அவருக்கு என்ன மனசுக்குள்ள, எப்பட்றா சைத்தன்ய மகாபிரபு போவேன், அவரால் இருக்க முடியல வீட்டில். சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுத்துன்னு பூரி போயிடுறார். பூரியில் பூரியை வந்து தன்னுடைய தலைமையாக வச்சுக்கிறார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு தோன்றுனது மேற்கு வங்காளத்தில். அவர் சன்னியாசம் எடுத்தோடனே அவருக்கு ஆசை என்னன்னா, நான் எப்போ விருந்தாவனம் போவேன், எப்போ கிருஷ்ணா லீலைகள் பண்ண இடங்கள்லாம் பார்க்க போவேன், எப்போ நான் அங்கே போய் இருக்க போறேன்னு தான் அவருக்கு ஆசை. ஆனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுறாங்க, எனக்கு இருந்தது ஒரு ரெண்டு பையன், ஒரு பையன் சின்ன வயசுலேயே போயிட்டான் சன்னியாசம் போயிட்டான், நீ ரெண்டாவது பையன், நீயும் போயிட்டீன்னா நான் என்ன செய்வேன், ஆனால் பார்த்தா சன்னியாசம் எடுத்துட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது இப்போ, ஆனால் இந்த ஒரு வாய்ப்பாக எனக்கு கொடு, நீ பக்கத்திலே தங்கிக்கோ, நான் அடிக்கடி உன்னை வந்து பார்க்குறேன், பூரியில் வந்து தங்கிக்கோ, பூரியை தான் நீ உன் தலைமையகமாக வச்சுக்கணும், அதை வச்சு நீ எங்கே வேணாலும் போய்க்க வந்துக்கோ, நான் அடிக்கடி வந்து உன்னை பூரியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சச்சி மாதா வந்து சைத்தன்ய மகாபிரபு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. தென் தன்னுடைய அம்மாவோடைய விருப்பத்துக்காக சைத்தன்ய மகாபிரபு பூரியில் தங்கிடுறாரு. எங்கே போனாலும் பூரி வந்துடுவார். வருஷம் வருஷம் சச்சி மாதா போய் சைத்தன்ய மகாபிரபு சந்திப்பாங்க. தன்னை வீட்டை விட்டு ஓடுவார் ரகுநாத். வந்து வீட்டை விட்டு ஓடி போகும்போது இவங்க அப்பா பெரிய ஜமீன்தார் இல்லையா, நிறைய அடியாள் வச்சுருப்பார், காவலாளிக 10-15 பேர் பிடிச்சு போது கட்டி வச்சிருவாங்க மரத்தில். இப்படி 2-3 தடவை நடக்கும், பிடிச்சு பிடிச்சு வந்து கட்டி போட்டுருவாங்க. இவர் எப்படா தப்பிக்கிறதுன்னு ஒரு வழியே தெரியல, என்ன என்ன பண்ணலாம். அப்போ ஒரு நாள் இந்த ரகுநாத் தங்கி இருந்த ஊருக்கு பக்கத்தில் பாணிகாட்டின்னு ஒரு இடம், பாணிகாட்டிங்கிறது ஒரு ஊரோடைய ஒரு கிராமத்தோடைய பேர், கங்கை கரை பக்கம் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள், மாமரம் ஆழமரம் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய அந்த கங்கை கரை பக்கம் ஒரு அழகான யாத்திரை. நித்யானந்த பிரபுவும் தன்னுடைய சகாக்கள், நித்யானந்த பிரபுடைய சகாக்களோட பக்தர்களோட கீர்த்தனை பண்ணிட்டே வராரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. அங்கே வந்து நித்யானந்த பிரபு கங்கை கரை பக்கமா ஒரு பெரிய மரத்துடைய நிழல்ல அமர்ந்திருக்காரு. நித்யானந்த பிரபுடைய நித்யானந்த பிரபு சுத்தியும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய சகாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நித்யானந்த பிரபு பக்கத்தில் வந்திருக்காரு தெரிஞ்சோடனே அவங்க அப்பா அம்மாட்ட ரெக்வஸ்ட் பண்ணாரு, ரகுநாத் நான் அது எப்படியா நித்யானந்த பிரபு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், வந்துடுவேன், என்னை நம்புங்க. சரி இவங்க கூட ரெண்டு காவலாளி போங்க, போயிட்டு அவன் நித்யானந்த பிரபு தரிசனம் பண்ணிட்டு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. இங்கே நித்யானந்த பிரபு ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்காரு, நிறைய வைஷ்ணவர் உட்கார்ந்து இருக்காங்க. ரகுநாத் தூரத்தில் நிக்கிறார், தூரத்தில் நின்று ஒரு மரத்துக்கு பின்னாடி கையை வச்சு பார்த்துட்டு கீழே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. ரொம்ப பணிவு, ரொம்ப அடக்கம். எனக்கு என்ன யோகியதை இருக்கு நித்யானந்த பிரபு முன்னாடி போறதுக்கு? நான் எவ்வளவு கீழ்நிலை ஆனவன், நான் பௌதிக வாழ்க்கையில இருக்கேன், புலன்பு அனுபவிச்சுட்டு இருக்கேன். நித்யானந்த பிரபு எவ்வளவு உயர்ந்த பக்தர், பகவான் அவதாரம் அவரு, அவர் முன்னாடி போறதுக்கு எனக்கு அருகதையே இல்லை அப்படின்னு ரகுநாத் வந்து ரொம்ப பணிவா தூரத்திலிருந்து நமஸ்காரம் பண்றாரு. இந்த பக்தர்லாம் பாத்துட்டாங்க, நித்யானந்த பிரபு இதோ ரகுநாத் வந்திருக்கான், அங்க பாருங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, அங்க ஒழிஞ்சிருந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி போறோம். நித்யானந்த பிரபு பார்த்தாரு, பிடிங்க அவனை, பிடிங்க, அவன் ஒரு திருட, பிடிச்சிட்டு வாங்க அவனை, பிடிங்க பிடிங்க. ஹரே கிருஷ்ணா, ரகுநாத் ரகுநாத். பக்தர்லாம் போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, பிடிச்சிட்டு வந்து நித்யானந்த பிரபு முன்னாடி நிறுத்துறாங்க. ரகுநாத் நீ ஒரு திருட, உனக்கு ஒரு தண்டனை இருக்கு, பெரிய தண்டனை. ஏன் ரகுநாத் வந்து சாஷ்டகமா விழுகிறார் நித்யானந்த பாதத்துல, பாத்து பிடிக்கிறார். நீங்க என்ன கொடுத்தாலும் உங்க கருணை தான், நீங்க தண்டனை கொடுத்தாலும் உங்க கருணை தான், நீங்க என்ன வேணாலும் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தண்டனை தெரியுமா? இங்க உள்ள பக்தர்களுக்கெல்லாம் நீ விருந்து கொடுக்கணும், இங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் நீ விருந்து கொடுக்கணும். எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லையா? அவ்வளவு வயசுக்கு பிரசாதம் கொடுக்கறதுன்னா ரகுநாத்துக்கு என்ன பஞ்சமா என்ன? பெரிய ஜமீன்தாரோட பையன் அப்படி துள்ளி குதிக்கிறாரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். நீ போய் சீடா தகி எடுத்துட்டு வா. சீடா அப்படின்னா அவுள், தகினா தயிர். சீடா தகி எடுத்துட்டு வந்து இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் பிரசாதமா கொடுக்கணும் நீ, இது என்னுடைய கட்டளை. அப்ப ரகுநாத் ரொம்ப சந்தோஷமா போய் தன்னுடைய சர்வன்ட் எல்லாம் வேலைக்காரங்களை கூட்டிட்டு போய் ஓரொரு கிராமம், பக்கத்தில் உள்ள கிராமம், முதல்ல அவங்க கிராமம், அவங்க கிராமத்துல யாரெல்லாம் அவுள் வச்சிருக்காங்களோ தயிர் பால் எல்லாம் எடுத்துன்னு வர சொல்றாரு. இம்மிடியட்டா வாங்க நிறைய பானைகள். அப்பெல்லாம் வந்து இப்பவும் மாயப்பூர்ல என்ன பண்ணுவோம், பானை தான் யூஸ் பண்ணுவாங்க. டீ எல்லாம் கூட இந்த டீ, டீ மீன்ஸ் பால், அப்புறம் ஜூஸ் இதெல்லாம் பானை, பானையில் தான் கொடுப்பாங்க. சின்ன சின்ன பானை இருக்கும், சாப்பிட்டு தூக்கி
போட்டுருவோம்.
விருந்தாவனில் உண்டு, நம்ம பிளாஸ்டிக் கப்பில் குடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அவ்வளோ வியாதி உள்ளவர். என்னாச்சு, ரகுநாத் போய் பெரிய பெரிய பானை எடுத்துன்னு வர்றார். பெரிய பெரிய பானை எடுத்துன்னு வந்து ஒரு பானையில் அவுள், அவுள் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அவுள் போட்டு பாருங்க எப்படி பண்ணுறாரு ரகுநாத் சொல்லி கொடுக்குறாரு. அவுள் பானை வச்சுக்கணும், அதில் அவுள் போடணும், அவுளை போட்டு தயிர், தயிர் போட்டு அதில் வந்து இந்த பொமோகிரேண்ட் முந்திரி இது மாதுளை திராட்சை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறார். இன்னொரு பானையில் தயிர், சாரி அவுள், நல்ல சுண்டை காய்ச்சின பால், பால் அது கூட வெல்லம், அதுக்கு கூட தேன், அதுக்கு கூட பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு அது ஒரு ரெண்டு ஒரு ஸ்வீட்டு ஒரு ரெண்டு பானை கொண்டு வந்துட்டே இருக்காங்க சர்வெண்ட் எல்லாம். அந்த ஊரில் கிராமத்துலலாம் வியாபாரிகள்லாம் கொண்டு வந்துட்டான், கடையை போட்டான் அவள் தயிர் பால் எல்லாம். ரகுநாத் எங்கே இருந்தாலும் எல்லாம் கொண்டு வாங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த இந்த திருவிழா நடக்குதுன்னு கிராமம் பூரா பரவிடுச்சு. சுத்த கிராமத்திலாம், சுத்து வட்டார கிராமத்திலெல்லாம் பாணிகாட்டிக்கு நித்யானந்த பிரபு வந்திருக்காரு, அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, பெரிய உற்சவம் நடக்குது, அப்படியே வாங்க எல்லோரும் போகலாம். அங்கே பக்தர் வந்துட்டே இருக்கான், பக்கத்து கிராமம் அந்த கிராமம் இந்த கிராமம் எல்லாம் வந்து கங்கையில் போட்டு பிடிக்க முடியல, கங்கையில் போட்டு பிடிச்சி கங்கையில் படகு ஏறி கங்கையை தாண்டி போகணும். போட்டில் ஏறினா போட்டு கவுந்து, போட்டுக்காரர் சொல்கிறா போட்டில் ஏறாதீங்க, போட்டு கவுந்து போயிடும், போட்டு கவுந்தே போச்சு. அவ்வளோ பக்தர்கள் வந்து ஏறுறாங்க. இப்படி பார்த்தா போட்டுக்காரர் என்ன பண்ணிட்டான், போட்டை தண்ணியில் மூழ்கடிச்சு ஓடியே போயிட்டான். ஐயோ இவங்களை எல்லாம் நம்மளால் அழைச்சிட்டு போக முடியாது. போட்டுக்காரர் போன பக்தர்கள் பார்த்தாங்க, எப்படி போகிறது, நீந்தலடி நீத்தே நீந்தி போகிறாங்க. எல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கையில் நீந்துறாங்க. பார்த்தா கங்கை தண்ணியை தெரியல, எல்லாம் தலை தான் தெரியுது, மொட்டை தலை சிக்கா, எங்கே பார்த்தாலும் பக்தர்களாக தெரியுறாங்க கங்கையில். இப்படி எல்லாம் நீந்தி போய் பார்த்தா பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, பல பல கிராமங்கள் இருந்து, சுத்து வட்டார கிராமங்கள் இருக்கிற பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்துட்டே இருக்கான். நித்யானந்த பிரபு வந்திருக்காரா, திருவிழா நடக்குதா, கீர்த்தன் நடக்குதா, வாங்க எல்லாம் போவோம், யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், எல்லாம் வந்துட்டான். பார்த்தா அவங்க கிராமத்தில் அவள் தீந்து போச்சு. ரகுநாத் சொல்ற, பக்கத்து கிராமத்துக்கு போ, அந்த கிராமம் எல்லா கிராமத்துக்கு போங்க, எங்கெல்லாம் அவள் இருக்கோ கொண்டு வாங்க, தயிர் கொண்டு வாங்க, பால் கொண்டு வாங்க, பழங்கள் கொண்டு வாங்க, பச்சைக்கற்பூரம் தேன் எல்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்து பானை பானையாக கொடுக்குறாங்க. என்ன ஆயிடுச்சு, அங்கே கங்கையில் பார்த்தா எல்லா தலையாக தெரியுது, நிறைய பேர் ஒரு கையில் பானை, ஒரு கையில் தயிர் பானை, ஒரு கையில் அவுள் பானை, ரெண்டு கையில் வச்சுட்டு இருக்கான், தரையே தெரியல, எல்லா பக்கம் பக்தராக நிற்கிறான். சரி தலையில் பக்தர் இருக்கான்னு பார்த்து இடம் இல்லையா, தண்ணிக்குள்ளே நிற்கிறான். சுற்றியும் அங்கங்கே பக்தர்கள் தான், எல்லாரும் ஹரி 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 அப்படின்னு உற்சாகத்தில் கீர்த்தனம் பாடுறாங்க. நித்யானந்த பிரபு வந்து ரொம்ப அற்புதமாக கீர்த்தனை பாடி நடனம் ஆடுறாரு, எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான பேருக்கு சீடாதகி பாணிகாட்டிங்கிற இடம், பாணிகாட்டிங்கிற இடத்துல சீடாதகி அவள் தயிர் எல்லாம் பிரசாத விநியோகம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர், அங்கே இடமே இல்லை, அவ்வளவு கூட்டம். தென் நித்யானந்தபுரம் உட்காந்துட்டு அவருக்கு முன்னாடி ரெண்டு பானை வைக்கிறார், பக்கத்தில் ரெண்டு பானை வைக்கிறார். நித்யானந்த பிரபு அப்படியே மனசில் சைதன்யமா பிரபு நினைக்கிறார். சைதன்யமா அப்ப அங்கே வர்றார். சைதன்யமா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறார். நித்யானந்த பிரபு இருக்காங்க, பக்கத்தில் சைதன்யமா பிரபு இருக்காங்க. நித்யானந்த பிரபு ஒரு பானையிலேருந்து அவுள் எடுத்து இப்படி காமிக்கிறார், சைதன்யமா பிரபு சாப்பிட்றாரு. இன்னொரு பானையிலேருந்து பால் அவுள் எடுத்து கொடுக்குறாரு, சைதன்யமா பிரபு சாப்பிட்றாரு. இது கொஞ்சம் பக்கத்தில் தான் பார்க்க முடிஞ்சுது, கொஞ்சம் பக்கத்தில் ஒன்றுமே புரியல. ஏன்னா அது அவர் ஏதோ அவுள் எடுத்து இப்படிங்கிறாரு காணாம போகுது, இப்படிங்கிறாரு காணாம போகுது. அதே மாதிரி சைதன்யமா பிரபு எடுத்து நித்யானந்த பிரபு கூட்டுறாரு, ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் தான் பக்கத்துல சைதன்யமா பிரபு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது, எல்லாராலும் பார்க்க முடியல. தென் முடிஞ்சதுக்கு அப்புறம் நித்யானந்த பிரபு டான்ஸ், நித்யானந்த பிரபு எப்ப டான்ஸ் ஆனாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா நடனம் ஆடுவார். சைதன்யமா பிரபு ரொம்ப ரசிப்பார் நித்யானந்த பிரபு நடனம் ஆடுறது. இப்படி பக்தர்களுடைய சங்கத்துல ரொம்ப அற்புதமான திருவிழா நடக்குது பாணிகாட்டியில. தென் ரகுநாத் இதெல்லாம் பாக்குறாரு, சைதன்யமா பிரபு வந்து பிரசாதம் சாப்பிட்றாங்க, சைதன்யமா பிரபு நடனம் ஆடுறாங்க, நித்யானந்த பிரபு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ரகுநாத். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த நம்ம நோக்கம் வந்து பகவான் திருப்திப்படுத்துறது தான். கௌர் நித்தாய் கௌரங்க மகாபிரபுவையும் நித்யானந்த பிரபுவையும் திருப்திப்படுத்துறது தான் நம்ம லட்சியம். ஸோ ரகுநாத் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற பிரசாதம்லாம் கொடுத்து திருப்திப்படுத்தினார். தென் எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பக்தர்களுக்கு தரத்துக்கேற்ப அவங்களுக்கு கிஃப்ட்டு, தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், பொற்காசுகள் எல்லாம் பரிசாக கொடுக்குறார். அவங்க உடலில் சந்தனமெல்லாம் பூசி அவளை ரொம்ப கௌரவப்படுத்துறார். நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன பண்ணார், ரகுநாத் கூப்பிட்டு அவருடைய மகாபிரசாதம் ஒரு பானையிலேருந்து அப்படியே அவர் சாப்பிட்ட பானையிலேருந்து அவள் எடுத்து ரகுநாத் கொடுக்குறார். யாரு? நித்யானந்த பிரபு. ரகுநாத்துக்கு இதை விட வேற என்ன வேணும்? நித்யானந்த பிரபு கையில் அவர் சாப்பிட்ட மகாபிரசாதம் கிடைச்சிருக்கு. தென் ரகுநாத் பிரார்த்தனை பண்ணுறாரு, நித்யானந்த பிரபு எனக்கு வந்து சைத்தன்ய மாவட்டம் நான் போகணும், அதுக்காக நான் வந்து எப்படியாவது இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடணும், எனக்கு வந்து பௌதிக வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு தயவுசெய்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் முயற்சி பண்ணி தோத்து போயிட்டேன், நிறைய தடவை முயற்சி பண்ண என்னால் அடையவே முடியல, உங்களுடைய கருணை இல்லாமல் யாரால பகவானை அடைய முடியும், தயவுசெய்து உங்கள் கருணை எனக்கு கொடுங்க அப்படின்னு நித்யானந்த பிரபு பாதங்களை விழுந்து சாஷ்டாங்கமாக பிரார்த்தனை பண்ணி அழறார். யாரு? ரகுநாத். நித்யானந்த பிரபு சொல்றார், ரகுநாத் உன்னுடைய சேவையில் சைதன்யமா பிரபு ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார், நீ இங்குள்ள பக்தர் எல்லாம் திருப்திப்படுத்தியிருக்க, நீ இங்குள்ள பக்தர் எல்லாம் திருப்திப்படுத்தியிருக்க, சைதன்யமா பிரபு இங்கே வந்து இந்த பிரசாதம் ஏற்றுக்கிட்டாரு, வேற என்ன வேணும் உனக்கு, பகவானுடைய கருணை உனக்கு எப்பவுமே உண்டு, டைம் வரும் அப்போ தானா நீ சைதன்யமா பிரபு போயிடுவ நீ அப்படின்னு சொல்ல மட்டும் செய்யல, தன்னுடைய தாமரை பாதங்கள் எடுத்து ரகுநாதோடைய தலையில வச்சு ஆசீர்வதிக்கிறார். யாரு? நித்யானந்த பிரபு. இதை விட என்ன வேணும்? நித்யானந்த ஆசீர்வாதம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா ரகுநாத் திரும்ப வர்றார். திரும்ப வந்து எப்படா தப்பிச்சு போறது, அவங்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஒரு வராண்டா இருக்கும், அங்க ஒரு துர்கா மண்டபம், அந்த துர்கா மண்டபத்தில் தான் அவர் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, ஓடி போயிடுவான். கட்டி போட்டு வச்சு சுத்தி காவலாளிக 10-15 அடியாளர்கள் ஓடி போனால் உருட்டு கட்டையை பிடிச்சி தூக்கிட்டு வந்து கட்டி போடுறது. அவங்க அம்மா அழறாங்க, என்ன பையன் இப்படி இருக்கானே பைத்தியம் பிடிச்ச மாதிரி, சைதன்யமா பிரபு மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கான், ஓடி போயிடுவான் போல இருக்கே, ஏதாவது பண்ணுங்க நீங்கள். அவங்க அப்பா சொல்கிறாரு, அடி பைத்தியக்காரி, அவன் இந்திரன் மாதிரி அவனுக்கு வசதி இருக்குது, அது அவனை கட்டி போட முடியல, பின்ன அழகான மனைவி இருக்கா தேவதை மாதிரி, அவளாலேயும் அவனை கட்டி போட முடியல, வேறு எதனால தான் அவனை கட்டி போட சொல்கிறேன், எப்படி தான் அவனை கட்டி போட முடியும், அவனுக்கு சைதன்யமா பிரபு மேலே அளவிட முடியாத அன்பு இருக்குது, பக்தி இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம முயற்சி தான் பண்ண முடியும், அவனை போகக்கூடாமல் தடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அதனால தான் கட்டி போட்டு வச்சுருக்கேன், காவலாளி சுற்றி வச்சுருக்காரு. ரகுநாத் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், எப்படா தப்பிச்சு போகிறது, பௌதிக வாழ்க்கை அவ்வளோ கஷ்டம், துன்பம் நிறைந்தது, புலன்பம் தான் அங்கே பிரதானம், பக்தி எல்லாம் ரெண்டாவது தான், ரகுநாத்துக்கு அது முக்கியம் இல்லை, இப்போ அவருக்கு அந்த சொத்தை அனுபவிக்கணும், வசதியாக வாழணும், அவர் எப்படா நான் சைதன்யமா அப்படியே சேவையில் ஈடுபடுவேன், இந்த பௌதிக வாழ்க்கையை வேணானு. தென் ரகுநாத் ஒரு நாள் என்ன ஆயிடும்னா, அந்த துர்கா பூஜைக்கு பண்ணக்கூடிய பூஜாரி வரல, இன்னைக்கு பூஜை பண்ற ரொம்ப நாளா கொஞ்ச நாளா வரல, அப்போ யதுநந்தன் ஆச்சாரியர் அவங்க வீட்டுக்கு வராரு, அவர் சொல்றாரு, நான் ரகுநாத் அழைச்சிட்டு போய் அந்த பூஜாரி வீட்டில இருந்தா அவளை வர சொல்றேன், பூஜைக்கு வர சொல்லி ரகுநாத் கூட்டின்னு போறாரு. ரகுநாத் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறார், எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம், இதுதான் சான்ஸு, இதை விட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு யதுநந்தன் ஆச்சாரிட்ட, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் போய் பாக்குறேன், நான் போயிட்டு பூஜாரி வீட்டில் இருந்தால் பேசி கூட்டின்னு வரேன் கையோட. சரி போயிட்டு வா. இந்த காவலாளியெல்லாம் நினச்சி காவலாளியெல்லாம் வந்து நைட்டு வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். ஏறக்குறைய அது பொழுது விடியக்கூடிய நேரம், மங்களாரதி டைம், ஒரு 3 மணி 3:30 மணி இருக்கும். அவன் அப்படியே அசதியில் தூங்கிட்டு இருக்கான். தன் ரகுநாத் அப்படியே மெல்லமாக வீட்டிலேருந்து வெளியே போனார். ஒரே ஓட்டம்தான், டா சான்ஸு. திரும்பி திரும்பி பார்க்குறாரு, எவனா வரானா, இந்த காவலாளியெல்லாம் முடிச்சுட்டு வரானான்னு பார்க்குறாரு. ஒருத்தன்னு வரல, தலை குத்திட்டு ஓடுறாரு. அப்போது மெயின் ரோடு இருக்குது, மெயின் ரோட்டில் போச்சுன்னா வங்காளத்துலேருந்து பூரிக்கு மெயின் மெயின் ரோடு, மெயின் வழி இருக்குது, நேராக போகக்கூடிய வழி. அதில் போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. எங்கள் அப்பா உடனே ஆளை விட்டு பிடிச்சிடுவார். ஏன்னா வருஷ வருஷம் வங்காளத்திலிருந்து பூரிக்கு ரத யாத்திரை அட்டன் பண்ணுறி, ரத யாத்திரையில் கலந்துக்கிறதுக்காகவும் சைதன்ய மகாபுரு பார்க்குறதுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போவாங்க. அப்போ என்ன பண்ணுவார், ஈஸியாக அவரை பிடிச்சிடுவாங்க. ஓ இப்போதான் ரகுநாத் எங்கள் கூட தான் வந்துட்டு இருக்காரு, பிடிச்சிடுவோம். அப்போ ரகுநாத் என்ன பண்ணார், அவங்க போகிற வழியில் போகக்கூடாது, நம்ம மாட்டிக்குவோம், வேறு வழியில் போனாலும் காட்டு வழியில் போகிறார். இந்த மாதிரி காட்டு பாதை, கரண்டு முரண்டான காட்டு வழி, எங்கே பார்த்தால் முற்கள் புதர்கள், பயங்கரமான விஷக்கிருமிகள். அந்த பாதையில் ஓடுறாரு, காலெல்லாம் முள்ளு குத்தி ரத்தம் வழியுது, உடம்புலாம் கீழெல்லாம் விழுந்து சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஆயிடுறாரு அவர். அவர் உடம்பெல்லாம் அங்கங்கே புண்ணாகி ரணமாகி, காலெல்லாம் புண்ணாகி நடக்க முடியாமல் சில நேரங்களில் அப்படியே மயங்கி விழுந்துடுறார். சில நேரங்களில் மாட்டுத் தொழுவங்களை படுத்து நைட் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 30 கிலோமீட்டர் அவர் நடக்கணும். எங்கிருந்து வங்காளத்திலிருந்து பூரி வர்றதுக்கு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணும். அப்போ ட்ரெயின் பஸ் எல்லாம் கிடையாது. அப்போ வந்து நடந்து போனால் வண்டியில் கட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகணும், மாட்டு வண்டி இல்லை குதிரை வண்டியில் போகணும். இவர் ஜமீன்தார் பையன், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஒரு காட்டு வழி பாதையில் போனதுனால ரொம்ப ரணகலமாகி புன்னலாகி சில நேரங்களில் ஒன்றுமே சாப்பிடல, 12 நாளாக ஒன்றுமே சாப்பிடல. ஒரு 12 நாள் ஆச்சு. எங்கிருந்து வங்காளத்திலிருந்து சைத்தன்ய மகாபுருக்குடைய பூரிக்கு வர்றதுக்கு 12 நாள்கள். அந்த 12 நாள்களும் எக்கச்சக்கமான துன்பங்களை அனுபவிச்சார் ரகுநாத். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான், சைத்தன்ய மகாபுருட்ட போப்பாரு. இந்த உடலில் என்ன வேதனை வந்தாலும் சரி, ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, என் உயிரை போனாலும் சரி, அது பூரியில் போய் சைத்தன்யமுடைய பாதத்தில் போட்டு அப்படின்னு எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு எப்படியோ ஓடி வந்துடுறார். ஓடி வந்து பூரி கோயிலுக்கு பின்னாடி சைத்தன்ய மகாபுரு தங்கியிருந்த இடம் இருக்குது, இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம். கம்பீரான்னு ஒரு வீடு, போயிருக்கீங்களா? அங்கே சைத்தன்ய மகாபுரு தங்கியிருந்தார். அந்த வீட்டில் ஓடி வந்து அதை சைத்தன்ய மகாபுரு உட்காந்துட்டு இருக்கார். நேராக அவர் காலில் வந்து சாஷ்டாமல் விழுங்குறார், விழுந்து அப்படியே அலறார். என் சைத்தன்ய மகாபுரு சொல்கிறாரு, ரகுநாத் உன்னை கிருஷ்ணர் காப்பாற்றிட்டாரு. ரகுநாத் சொல்கிறார், எனக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, எனக்கு நீங்கள் தான் தெரியும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க. எனக்கு கிருஷ்ணா யாருன்னு தெரியாது மகாபிரபு, நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க. உன் அப்பாவும் சித்தப்பாவும் இருக்கார் இல்லையா, அவங்க பக்தர்கள் தான். ஆனால் எந்த மாதிரி பக்தர்கள், மலத்தில் உள்ள புழு மாதிரி. மலத்தில் புழு எப்படி இருக்கும், ஆ இது ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு ஜாலியாக குட்டி போட்டுட்ருக்கோம் இல்லையா. பார்த்துருக்கீங்களா யாராவது? நம்ம பொதுவாக அதெல்லாம் பார்க்க மாட்டோம், நமக்கு அருவறுக்கத்தக்க ஒரு நிலை, ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். நம்ம ஆகி போனாலே நம்ம பார்க்க பிடிக்காது நமக்கு இல்லையா, அவ்வளோ ஒரு அருவறுப்பு. அப்போ என்ன சொல்கிறார் சைதன்ய மகாபிரபு, பௌதிக வாழ்க்கை அவ்வளவு அருவறுப்பானது, வெறுக்கத்தக்கது இல்லையா. பௌதிக வாழ்க்கை வந்து ஒரு மலம் மாதிரி, அந்த மலத்தில் புழு இன்பம் அனுபவிக்கிறதான் பௌதிக வாழ்க்கையில் நம்ம இன்பம் அனுபவிக்கிறது. அந்த மாதிரி அப்பாவும் சித்தப்பாவும், ஆனால் ரகுநாத் நீ தப்பிச்சிட்ட, நீ வந்து பௌதிக வாழ்க்கையும் தப்பிச்சிட்ட, சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாத் வந்து தன்னுடைய செக்ரட்டரி, அவருடைய காரியதரிசியான ஸ்வரூப் தாமதன் ஒரு மிக உயர்ந்த பக்தர், அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஸ்வரூப்பா நீ இவரை பார்த்துக்கோ, ரகுநாதை வந்து நீ ட்ரெயின் பண்ணணும், அவர் நல்ல துறவியாகி நல்ல ஒரு பக்தராக உருவாக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு ரகுநாதரை வந்து ஸ்வரூப் தாமதர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. யாரு? சைதன்ய மகாபிரபு. தென் அடிக்கடி கேட்பார் சைதன்ய மகாபிரபு. இப்போ ரகுநாத் என்ன பண்ணுறாரு, ரகுநாத் வந்து பூரியில் கோயில் முன்னாடி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார். பூரி கோயிலில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும், முன்னாடி ஒரு பாதை, அதுக்கு சிம்மத்வாரம்னு பேர். அந்த சிம்மத்வாரத்துக்கு முன்னாடி நின்று பிக்ஷை எடுத்துகிட்டு இருக்காரு. அது கேட்டோடனே சைதன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷம், என்ன ஒரு ஜமீன்தாரோட பையன் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாரா, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு துறவு அவருக்கு. நம்ம போவோமா, நம்ம வந்து சாதாரண வாழ்க்கை வாழ கூட போய் பிக்ஷை எடுத்து வந்து சாப்பிட மாட்டோம், அது நம்ம கௌரவ குறைச்சல். இவர் ஜமீன்தாரோட பையன், வீட்டுக்கு ஒரே பையன், கோடீஸ்வரன், எல்லா சொத்தும் அவருக்கு தான். ஆனால் அதெல்லாம் அவர் கட்டுப்படுத்தலை, அவருக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து குரு கொடுக்குறாரு, அதை தான் சாப்பிட்றாரு. தென் கொஞ்ச நாள் கழித்து சைதன்ய மகாபிரபு கேட்குறாரு சொருப்பிட்ட, என்ன நீ ரகுநாத் வந்து சிம்மத்வாரத்துக்கு முன்னாடி நின்று பிக்ஷை எடுத்துருக்காரு சொன்னேன், அங்கே அவரை பார்க்கவே முடியல, அங்கே இல்லையே அவரு, வேற எங்கே போனார் தென் ரெண்டாவது சொரூப் தாமர் சொல்றாரு, இப்ப அவர் அங்க நிக்கிறது இல்ல. ஏன் அங்க நிக்கிறது இல்ல? அங்க போய் நின்னா அவருக்கு என்ன தோணுதா? தினமும் யாராவது வந்து ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா? யாராவது செல்வந்தர்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்களா? சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? என்ன வந்துடும்? அதனால அவங்க இப்ப அவர் இங்க அங்க இல்ல. அவர் எப்படி சாப்பிடுறாரு? பின்னாடி அன்னதானம் விடக்கூடிய அந்த அன்னக்கூடத்துல போய் எஞ்சி உள்ள பிரசாதங்கள் எடுத்து சாப்பிடுறாரு. அங்க மீதமாகக்கூடிய உணவை சாப்பிடுறாரு. ஓ, என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு துறவு அவருக்கு! சைதன்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க அப்பாவுக்கு வந்து சந்தேகம், அந்த பையன் எங்க போயிருப்பான், எப்படி சைதன்மா அப்படிதான் போயிருப்பான். அப்ப பூரி யாத்திரை போயிட்டு வர பக்தர்கிட்ட கேட்கிறாரு, வங்காள பக்தர்கிட்ட, என் பையனை நீங்க பாத்தீங்களா? முதல்ல அங்கிருந்து வரும்போதே கேட்கிறாங்க, அங்கிருந்து எல்லாம் யாத்திரை வந்துட்டு இருக்காங்க, எங்க பையன் உங்க கூட்டத்துல வராரா? இல்லையே, நாங்க ரகுநாத இங்க பாக்கவே இல்லையே, அவர் எங்க கூட வரவே இல்லையே. என் ஏமாற்றத்தோட திரும்பி போறாங்க இந்த காவலாளிகள்லாம். ஏன்னா அவர் இவங்க கூட போல, காட்டுவாளியில காட்டு வழி பாதையில போனாரு. சரி, இவங்க அப்ப போயிட்டு வராங்க, பூரி போயிட்டு சைதன்மா அவர் பார்த்து திரும்ப வராங்க. நீங்க பாத்தீங்களா அவர் பையன்? நாங்க பார்த்தோம், உங்க பையன் ஒரு துறவி மாதிரி ஆடையெல்லாம் போட்டுட்டு சைதன்மாவுக்கு சேவனம் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, இங்க அவன் என்ன செய்ய முடியும்? அவன் போயிட்டான் அப்படியே. சரி, என் பையன் அங்கேயாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஒரு 10 பிராமணர் அனுப்பிச்சு வைக்கிறார். நிறைய பொற்காசுகள்லாம் கொடுத்து, நீங்க போய் என் பையனுக்கு சேவை பண்ணுங்க, அவனுக்கு நல்ல உணவு தயார் பண்ணி கொடுங்க, பிரசாதம் பண்ணி கொடுங்க. ரகுநாத் ஏத்துக்கவே இல்லை. ரகுநாத் என்ன யோசிச்சாருன்னா, இவங்க செய்யறது சாப்பாடு எனக்கு வேணாம், ஆனா நான் சைதன்மாவுக்கு விதவிதமா பிரசாதம் கொடுத்ததே இல்லை, அப்ப ஏன் நான் இவங்களை பயன்படுத்தி சைதன்மாவுக்கு பிரசாதம் கொடுக்க கூடாது? உடனே பெரிய விருந்து, அவங்க அப்பா ஆரம்பிச்ச ஆளுகளை வச்சு, பிராமணரை வச்சு விதவிதமான பலகாரங்கள், முறுக்கு வகைகள், இனிப்பு வகைகள், சாதம், சப்ஜி, கூட்டு, பொரியல், அவியல், பல பல உணவுகளை பிரம்மாண்டமா தயார் பண்ணி சைதன்மா விருந்து கொடுக்கிறார். யாரு? சைதன்மா அப்புறம் அவருடைய அழைப்பு ஏற்று வந்து சாப்பிடுறார். ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்தது. அப்புறம் ரகுநாத் சொரூப் தாமோதர்ட்ட கேட்கிறார் சைதன்மா அப்புறம், ஏன் இப்ப ரகுநாத் என்ன கூப்பிடுறது இல்ல விருந்துக்கு? அவர் முன்னெல்லாம் கூப்பிட்டு இருந்தாரு, இப்ப என்ன பண்றாரு அவரு? அவர் நினைக்கிறாரு, இந்த சைதன்ய மகாபிரபுக்கு நான் விருந்து கொடுக்கறேன், இது உண்மையில அவர் திருப்தி அடைவாரா என்ன? ஏன்னா இவங்க எல்லாம் பௌதிகவாதிகள், இந்த பிராமணர்கள்லாம் வந்து உண்மையானவங்க கிடையாது, பௌதிகவாதிகள். அது மட்டும் இல்ல, என் அப்பாவுடைய சொத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும், அதனால இந்த செயலை வந்து சைதன்ய மகாபிரபு விரும்ப மாட்டாரு, ஆனா நான் அழைக்கிறதுனால வந்து சாப்பிடுறாரு, எனக்கு உண்மையில தெரிஞ்சிருக்கு சைதன்மா விருப்பம் இல்லை, அப்பயே நான் அவர் விரும்பாத செய்யணும் நிறுத்திட்டேன். சைதன்மா சொல்றாரு, வெரி குட், நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன், ரகுநாத் வந்து அவங்களை பயன்படுத்தி கூடாது, திருப்பி அமைச்சிருக்கணும். திருப்பி அமைச்சிட்டார். ரொம்ப நாளா கழிச்சு ரகுநாத பத்தி தகவலே வரல. அப்ப ஒரு நாள் கேட்கிறார் சைதன்மா, என்னாச்சு ரகுநாத்துக்கு? அவரு சிம்மத்வாரத்துக்கு முன்னாடி இல்ல, அங்கதான் சரி யாராவது வசதியானவங்க வந்து உணவு கொடுப்பாங்கன்னு எண்ணம் வரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அன்னக்கூடத்துக்கு போயிட்டாரு. அன்னக்கூடத்துல அன்னதான பிரசாதம் சாப்பிட்டாரு, அங்கேயும் இப்ப இல்ல. அவர் என்ன பண்றாரு சாப்பாட்டுக்கு? அவங்க அப்பா அமைச்சு ஆளு திரும்பி அமைச்சிட்டாரு, அவங்க பண்றது சாப்பிடறது இல்ல. அவர் இப்ப என்ன பண்றாரு? அவரு என்ன பண்றாரு தெரியலையே, இப்ப நேரிலே போய் பார்ப்போம் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு ரகுநாத் தங்கியிருக்கிற குடிசைக்கு வர்றார். ரகுநாத் வந்து ஒரு பானையில சாதம் வச்சிருக்கார், அது நல்லா கழுவிட்டு இருக்கார், நல்லா சுத்தமா கழுவுறார். சைதன்மா வந்து பாக்குற, ரகுநாத் என்ன பண்ற அப்படி ஒழிச்சு வச்சிடற, மறிச்சு வச்சுக்கிறார். ரகுநாத் என்ன கையில என்ன பண்ற? இது உங்களுக்கு வேணாம், இது வேணாம், இது நீங்க சாப்பிடக்கூடாது, இது உங்களுக்குள்ள உங்களுக்கு உண்டானது இல்ல, இது எனக்கு உண்டானது, அதுதான் நீ மட்டும் ஸ்பெஷலா சாப்பிடுற, எனக்கு வேணும், கொண்டாத. இல்ல இல்ல மகாபிரபு, வேணாம். என்னது இது? இது வந்து அன்னதானத்துல மீதமான உணவை தூக்கி பசுக்களுக்கு போடுவாங்க, அந்த பசுக்கள் சாப்பிட்டு எஞ்சி உள்ளத சாக்கடையில போடுவாங்க, இது ஜெகநாதோடைய பிரசாதம். ஜெகநாதோடைய பிரசாதம் எங்கிருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிடறாரு? சாக்கடையில இருந்து எடுத்துட்டு வராரு. பகவான் சாப்பிட்ட பிரசாதத்தை மக்களுக்கு விநியோகம் செஞ்சு, மக்கள் சாப்பிட்டு போக எஞ்சி உள்ள பிரசாதத்தை பசுக்களுக்கு விநியோகம் செய்து, பசுக்கள் சாப்பிட்டு எஞ்சி உள்ளதை தூக்கி சாக்கடையில போட்டதை எடுத்துட்டு வந்து கழுவி சாப்பிடுறாரு. இது அப்பேற்பட்ட உணவு, உங்களுக்கு வேணாம். ஜெகநாத பிரசாதமா பாத்தியா, நீ மட்டும் சாப்பிடுற, சைதன்மாவோட பிடுங்கி அப்படி சாப்பிடுறாரு. டெம்பிள் அந்த போட்டோ வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு கையிலிருந்து பிடுங்கி வலுக்காட்டமே எடுத்து சாப்பிடுறது. ஏ ரகுநாத், எவ்வளவு சுயநலவாதி, இவ்வளவு சுவையான பிரசாதத்தை எனக்கு கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடுறீங்க, பாத்தீங்களா எவ்வளவு ஒரு வைராக்கியம் ரகுநாதருக்கு. இந்த பௌதிக உலகத்தின் மேல துளி கூட அவருக்கு ஆசை இல்லை. விதவிதமான பலகாரங்களை சாப்பிடணும், விதவிதமான உணவுகளை சாப்பிடணும், நாக்கள் திருப்தி படுத்தணும், புலன்களை சந்தோஷப்படுத்தணும், புலன்களுக்கு நிறைய கொடுக்கணும், அவ்வளவுதான். முடிஞ்சே போற நம்ம கதை ஆன்மீக வாழ்க்கையில. அவ்வளோ ஒரு துறவு, அவ்வளோ ஒரு பற்றின்மை, மகாபிரபு பக்தேர மகாபிரபு பக்தேரகன வைராக்கிய பிரதான சைதன் மகாபிரபு பக்தர்கள் வந்து வைராக்கியமான வைராக்கியம் உள்ள பக்தர்கள். சைதன் மகாபிரபுக்கு ரகுநாதர் மேல் அவ்வளவு அன்பு. இப்பேற்பட்ட ஒரு சீடன், இப்பேற்பட்ட ஒரு பக்தன் எனக்குன்னு சைதன் மகாபிரபு கட்டி தழுவிக்கிறாரு. ரகுநாதர் மேல் அவ்வளோ பிரியம். இப்படி கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் வந்து ரகுநாதர் வந்து சைதன் மகாபிரபு கூட இருக்கார். தென் ஒரு நாள் சைதன் மகாபிரபு ரகுநாத் கோசாமி கூப்பிட்டு, நீ இங்கே இருந்த வரைக்கும் போதும், நீ விருந்தாவனம் போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ரகுநாதருக்கு வந்து சைதன் மகாபிரபு பிரிய மனசே இல்லை. நான் கொஞ்ச நாள் உங்கள் கூட தங்கிக்கிறேன், சரி ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு நீ போகலாம் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு நித்திய ஆராதனம் பண்ணக்கூடிய கோவர்த்தன் ஷீலா, கோவர்த்தனத்தில் உள்ள அந்த ஷீலா, அது கல் வந்து ஷீலா வந்து ரொம்ப சந்தோஷமாக ரகுநாதருக்கு வந்து சைதன்ய மகாபிரபு கொடுக்குறார். இன்னொன்று அவர் எப்பவும் அணிந்திருக்கிற ஒரு மாலை, குஞ்ச மாலா, அந்த மாலை எடுத்து ஆர்பிஐ ரகுநாதர் கொடுக்குறார். இது ரெண்டும் என்னுடைய மகாபிரசாதம், இது ரெண்டும் உனக்கு நான் தரேன். இதை ரெண்டும் கொடுக்கறது மூலமாக நீ விருந்தாவனத்தில் போய் இருக்கணுங்கிறது தான் சைதன்ய மகாபிரபுடைய விருப்பம். இப்படி கொஞ்ச நாளில் சைதன்ய மகாபிரபுடைய லீலையை முடிச்சுட்டு கோல விருந்தாவனம் போயிட்டார், திரும்ப ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டார். சைதன்ய மகாபிரபு போனனே நித்யானந்த பிரபு அத்வைதர் எல்லா பஞ்சதத்துவம் 5 பேர் போயிட்டாங்க. ரகுநாதாஸ் உனால் தாங்கவே முடியல, சைதன்ய மகாபிரபு பிரிவு வந்து அவரால் தாங்கிக்கொள்ளவே முடியல. தானே ஒரு முடிவு பண்ணுறார், சைதன்ய மகாபிரபு என்ன விருந்தாவனம் போக சொல்லியிருக்காரு, நான் விருந்தாவனம் போகிறேன் ஆனால் என்னால் அங்கே வாழ முடியாது, நான் போய் சூசைட் பண்ணிக்கிறேன், அங்கிருந்து தற்கொலை பண்ணிக்குவேன், கோவர்த்தன மலை மேலே ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து நான் இந்த உடலை மாச்சிக்கிறேன், நான் உயிர் வாழ்றதுல என்ன அர்த்தம், மகாபிரபு என்னை விட்டு போயிட்டாரு, நித்யானந்த பிரபு என் கூட இல்லை, இனி எனக்கு யார் அடைக்கலம், எனக்கு இனி யாருமே கிடையாது அப்படின்னு ரகுநாத் என்ன பண்ணாரு, தற்கொலை பண்ற முடிவு பண்ற முடிவு பண்ணி நேரா விருந்தாவனம் வந்து கோவர்த்தன மலையில போய் சூசைட் பண்ண போறார். இப்ப அங்க வந்து ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமி ரெண்டு பேரும் சைதன்ய மகாபிரபு கட்டளைப்படி அங்க சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு கோசாமிகளுக்கு 4 கட்டளை இட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து புனித ஸ்தலமான விருந்தாவனத்துல கிருஷ்ண லீலையை பண்ண இடங்கள்லாம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை புதுசு பண்ணணும். விருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ண லீலை பண்ண இடங்களை கண்டுபிடித்து அதை புதுசாக்கணும். ரெண்டாவது பக்தி சம்பந்தமான சாஸ்திரங்களுக்கு தக்கதொரு வியாக்கியான விளக்கம் கொடுக்கணும். மூணாவது அதன்படி வாழ்ந்து காமிக்கணும், எப்படி ஒரு பக்தன் வாழணும், எப்படி பக்தி பண்ணணும், எப்படி பக்தியில் உன்னதமான நிலையை அடையணும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு காமிக்கணும். நாலாவது விருந்தாவனத்தில் மறைந்த விக்கிரகங்களை திரும்பவும் பிரதிஷ்டை செய்து கோயில்கள் கட்டணும். இந்த 4 முக்கியமான சேவைகளை வந்து சைதன்ய மகாபிரபு யாரு கொடுத்திருந்தாங்க, அப்ப ரூப கோசாமி சனாதன் கோசாமி தன் வாழ்நாள் முழுவதும் அதை தன்னுடைய லட்சியமாக எடுத்துக்கிட்டு சைதன்ய மகாபிரபுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக ஏதோ ஒரு ஆசபாசம் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்திலும் பங்கெடுக்காம சைதன்ய மகாபிரபு கூடயே போயிருக்கணும்னு கூட நினைக்காம அவருடைய சேவை தான் தங்களுடைய லட்சியம் தினமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சைதன்ய மகாபிரபு என்ன பண்றாருன்னு தெரியாது, பூரியில சைதன்ய மகாபிரபு என்னென்ன லீலைகள் பண்றாங்க, அவர் எவ்வளவு தூரம் பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, அவர் எப்படி பக்தர்கிட்ட நடந்துகிட்டாங்க, அங்க என்னென்ன லீலையெல்லாம் நடந்தது, எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று சைதன்ய மகாபிரபு கட்டளையை நிறைவேற்றுவது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு போயிடுத்து ரகுநாத் வந்திருக்காரு, அவர் என்ன ஐடியால வந்திருக்காரு, சூசைட் பண்ணும், முடியாது நான் உங்களை அனுமதிக்க மாட்டோம், ரகுநாத் நீங்க சூசைட் பண்ணக்கூடாது, நீங்க எங்க கூட தான் இருக்கணும், நீங்க 16 வருஷம் பூரியில யாரு கூட இருந்தீங்க, சைதன்ய மகாபிரபு கூட இருந்தீங்க, எவ்வளவு லீலைகள் நீங்க பாத்திருப்பீங்க, எவ்வளவு லீலைங்க கேட்டிருப்பீங்க, எங்களுக்கு சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஒரே சகோதரர்களா இருப்போம், எங்களுக்கு தயவுசெய்து தினமும் சைதன்ய லீலைகளை சொல்லுங்க, எங்களை விட்டு போகாதீங்க, நீங்க அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பணிவு, அவ்வளோ பக்தி கோசாமிகள் இடத்துல, அவங்க விடவே இல்லை அவங்கள. தென் ரகுநாத் வந்து அவங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறேன், ஓகே நான் இன்னைக்கு சூசைட் பண்ணல, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு இந்த 6 கோசாமிகளும் அவ்வளோ ஒற்றுமையாக அவ்வளோ அன்பாக ஒருத்தருக்கு ரொம்ப அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. தினமும் சைத்திரமன் லீலைகளை வந்து ரகுநாத் அவங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பிருந்தாவனத்தில் ரகுநாதர் எப்படி வாழ்கிறாருன்னா 1000 முறை வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணுவாராம், ஒரு நாளைக்கு 1000 தடவை விழுந்து விழுந்து வைஷ்ணவர் பார்க்கும்போது நமஸ்காரம் பண்ணுறாரு. கோவர்த்தன மலையை சுற்றி வளம் வராரு, ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்கள் உச்சரிக்கிறார். அப்புறம் எங்கே சாப்பிட்றதுக்கு நேரம், மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் தூங்குறது இவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு வைராக்கியமான பக்தர் ரகுநாத். ஒரு நாள் ரகுநாதர் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். அவருக்கு ஒரு ஆசிரமம் கிடையாது, அவருக்கு ஒரு வீடு கிடையாது, அவருக்கு ஒரு பஜன் குடீர். பொதுவாக வைஷ்ணவர் பஜன் குடீர்னா அவங்க தங்கி பக்தி பண்ணக்கூடிய ஒரு சின்ன குடிசை, அது கூட கிடையாது அவருக்கு. பிருந்தாவனத்துல மரத்துக்கடியில உட்காந்து ஒரு நாள் ரகுநாத் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு புலி வருது. எல்லாம் காடு தானே, காட்டுல வந்து புலி சிங்கம்லாம் நடமாட்டிருக்கும். ஒரு புலி வருது ரகுநாத் பக்கத்துல. ரகுநாத்துக்கு அதை பத்தில கவலைப்படல, அவர் சேன் பண்ணிட்டே இருக்காரு. கண்ணை மூடி பகவான் நினைச்சிட்டு கிருஷ்ணாவுடைய சிந்தனை ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஒரு தடியை வச்சு நிக்கிறாராம். இந்த புலி கிட்ட வந்து அவர் போடு போடணும். ரகுநாத் கிட்ட இந்த புலி வந்ததுன்னா ஒரு போடு போட்டணும். கிருஷ்ணா ஒரு தடியை வச்சுட்டு பக்கத்துல காவலாளி மாதிரி நிக்கிறாரு. இந்த பிருந்தாவனத்துல வந்து சனாதன் கோசாமி இருக்காரு இல்லையா, அவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எல்லாரு கூட ரொம்ப அன்பா பழகுவார். எல்லா பக்தருடைய வீட்டுக்கு போவாரு, அவங்களுடைய இன்பத் துன்பங்களை பகிர்ந்துக்குவாரு, எல்லாத்தையும் ரொம்ப அன்பா இருப்பார். அவர் அப்படியே பிருந்தாவனம் புல்லு பிரயாணம் பண்ணிட்டே வர்றார். அப்போ ஒரு நாள் பாக்குறாரு, ரகுநாத் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, கிருஷ்ணா குச்சியை வச்சு நிக்கிறார். ஏன் ரகுநாத் சொல்றாரு, என்னப்பா நீ, நம்ம பகவானுக்கு சேவை பண்ணும், பகவான் உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. ரகுநாத் புரியல என்ன நடந்தது, நீ பாட்டுக்கு ரோட்ல உட்காந்து தெருவில் வந்து மரத்துக்கடியில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, கிருஷ்ணர் உனக்கு காவலாளி மாதிரி கம்ப வச்சு நின்று இருக்கிற, இதை நான் பார்த்தேன். ஐயோ, நான் கிருஷ்ணருக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேனா, நீ இப்படி தனியெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணாத, ஒரு குடிசையாவது வச்சுக்கோ, உனக்கு பாதுகாப்பாக ஒரு குடிசை வச்சுக்கோ, ஏன் நம்ம கிருஷ்ணாட்ட வேலை வாங்கணும். இது சொல்லிட்டாரு, அவர் உடனே பண்ணலை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறாரு, ரகுநாத் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணும்போது அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, கொஞ்சமாக வெயில் வருது இல்லையா, நம்ம உட்காந்துட்டு இருந்தோம், கொஞ்சமாக வெயில் நம்ம வேலை வந்து படுது. அப்போ ரகுநாத் வந்து ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுறாரு. அப்படியே வெயில் கொஞ்சமாக வந்து அவர் உச்சந்தலைக்கு வந்துருச்சு. உச்சந்தலையில் வந்து வெயில் சுளீர்னு அடிக்குது ரகுநாத்துக்கு, அது கூட தெரியல. அவர் உட்காந்து பகவான் நாம் சொல்லிட்டே இருக்காரு. ஸ்ரீமதி ராதாராணி வந்து தன்னுடைய சாதரை எடுத்து இப்படி ரகுநாத்துக்கு மேலே பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர் மேலே வெயில் படக்கூடாது ரகுநாத் மேலே. ரகுநாத்துக்கு என்ன தெரியும், அவருக்கு பகவானுடைய நாமத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. பகவானுடைய கைங்கிறதை தவிர அவருக்கு வேறு எதுவும் கிடையாது. அவர் முழுக்க முழுக்க கிருஷ்ணாவுடைய சிந்தனை தான். சாப்பிட்றது கூட சரியாக கிடையாது. ராதாராணி வந்து ஒரு சாதரை எடுத்து அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எதையும் சனாதன் கோசாமி பார்த்துட்டார். என்ன ஒரு அபராதம், ராதாராணிக்கு நம்ம சேவை பண்ணணும், இவர் ராதாராணிக்கு சேவை, ராதாராணி இவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. உடனே சொல்றாரு, ரகுநாத் நீ பெரிய தப்பு, அது என்ன நடந்தது, நீ அன்னைக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ராதாராணி வந்து உனக்கு சதர் வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க, இதை நீ விரும்புற. ஐயோ, நான் விரும்பலை. அப்போ உடனே பஜன் குடி வச்சுக்கோங்க. இப்போ ராதா குண்டுன்னு ஒரு அழகான குளம் பிருந்தாவனத்தில், அந்த ராதா குண்டு பக்கத்தில் ஒரு அழகான குடிசை ஆசிரமம், புறம் போனால் பார்க்கலாம் ரகுநாதோடைய சமாதி அங்கே இருக்கு. அங்கே வச்சுட்டு அவ்வளவு ஒரு வைராக்கியமான பக்தர். தன் சைத்தன்ய மகாபிரபு ரகுநாதருக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. ரகுநாதருக்கு இல்லை, நம்ம எல்லாருக்கும். கிராமே கதா நாசுனி பே, கிராமே கதா நாசுனி பேனா, கிருஷ்ண பக்தி இல்லாத விஷயங்களை கேட்காத, பௌதிகமான விஷயங்களை கேட்காத. கிராமே கதா நா கொய் பே, கிராமே கதை பேசாத, கிருஷ்ண பக்தி மட்டும் கேளு, கிருஷ்ண பக்தி மட்டும் பேசு. கிருஷ்ண பக்தி இல்லாத பேசாத, கிருஷ்ண பக்தி இல்லாத கேட்காத. இதுதான் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கு. ரெண்டாவது, பாலனா கொய்பே, பால ஆலனா காகிபே, என்ன சொல்றாரு. ரெண்டாவது, விதவிதமான உணவுல சாப்பிடணும்னு நினைக்காத, இந்த உடம்புக்கு நல்ல புலன்பத்துக்கு ஆகாரத்துக்கு சாப்பிடணும்னு நினைக்காத, நல்ல ஆடம்பரமான ஆடைகளை உடை அணியணும்னு நினைக்காது. இது ரெண்டும் பண்ணாது. இது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். தென் மூணாவது என்னது, மூணாவது சொல்றது, உன்னுடைய மனசுல எப்பவும் கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. அப்பா நீ மனா சதா கிருஷ்ண நாம ஹொய்பே, சதா கிருஷ்ண நாம ஹொய்பே அப்படின்னா எப்பவும் கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே இரு. பிரஜே ராதா கிருஷ்ண சேவனா ஹொய்பே. அது போலதான் நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன், எப்பவும் ராதா கிருஷ்ண சேவை பண்ணிட்டே இரு. முதல் என்னது, உலக விஷயங்களை பேசாத, உலக விஷயங்களை கேட்காத. ரெண்டாவது, விதவிதமான பலகாரங்கள் சாப்பிடணும் நினைக்காத, விதவிதமான டிரெஸ் போடணும் நினைக்காத. மூணாவது, கிருஷ்ணாவுடைய நாமத்தையும் சதா சொல்லிட்டே இரு. நாலாவது, ராதா கிருஷ்ண சேவனம் பண்ணு. முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, சைதன்ய மகாபிரபு ரகுநாத் தாஸ் கோசாமி மூலமா நமக்கு கொடுக்கிற முதல் கட்டளை என்னது, கிருஷ்ணனுடைய பௌதிக விஷயங்களை கேட்காத, பௌதிக விஷயங்களை பேசாத, கிருஷ்ணரை பத்தி மட்டுமே கேளு, கிருஷ்ணரை பத்தி மட்டுமே பேசு. ரகுநாதர் வந்து ஏற்கனவே உன்னதமான பக்தர் தான், அவர் மூலமா நமக்கு கொடுக்கிற செய்தி தான் இது. ரகுநாதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை, அவர் ஆல்ரெடி டிட்டாச்சு, அவர் ஆல்ரெடி புலன்களை எல்லாம் வென்றவர். கோஸ்வாமி கோசாமினா புலன்களை வென்றவர். தன்னுடைய அழகான மனைவி, தன்னுடைய சொத்து, ராஜ்யம், அரச வாழ்க்கை, தன்னுடைய ஆடம்பரம் எல்லாத்தையும் துறந்து ஒரு கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கார் பிருந்தாவனத்தில். ஆறு கோசாமிகள் அப்படிதான், பெரிய பெரிய ஜமீன்தார். தத்வா தூர்ண மசேஷ் மண்டலபதி சதா துச்சவா, தத்வா தூர்ண மசேஷ் மண்டலபதி, மண்டல பாத்தீங்கன்னா பிக் பிக் ஜமீன்தார், அதை துச்சமா விட்டுட்டு வந்தாங்களா சைத்திர மாவட்ட கோபியின கந்தா, வெறும் ஒரு உள்ளாடை மட்டும் அணிஞ்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க விருந்தாவனத்துல. எங்க மரத்துக்கடியில ஒரு நாள் இந்த மரம், ஒரு நாள் அந்த மரம், ஒரு நாள் அந்த தெரு, ஒரு நாள் இந்த தெரு, ஒரு சரியான இடம் கூட கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு வைராக்கியம், எவ்வளவு ஒரு துறவு, எவ்வளவு ஒரு பற்றின்மை, எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு இருக்கணும், எந்த அளவுக்கு சைத்தன்ய மகாவுடைய போதனைகளை பின்பற்றணுங்கிற எண்ணம் இருக்கணும் யாருக்கு, அதனாலதான் அவங்க கோஸ்வாமிகள். அப்ப ரகுநாதருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ரகுநாதர் மூலமா நமக்கு கொடுக்கறது சைத்தன்ய மகாபிரபு. முதல் என்னதே, பௌதிக விஷயத்தை பேசாத, பௌதிக விஷயம் கேட்காத. ரெண்டாவது, ஆடம்பரமா உணவு சாப்பிட நினைக்காத, ஆடம்பரமா டிரெஸ் போடணும் நினைக்காத. ஜிக்கு 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 கலர் வச்சது, அந்த ஜிமிக்கு இந்த ஜிமிக்கு, அங்க இந்த ஷேவிங், அந்த அங்க புல் பேண்ட், இங்க டைட் பேண்ட், இதெல்லாம் போடணும் நினைக்காத. அப்புறம் ஹல்வா, பூரி, சமோசா, லட்டு, ரசகுல்லா, நோ. ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்ற அடையணும்னா புலன்களை கட்டுப்படுத்தினால்தான் நடக்கும். செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான், விதவிதமா சாப்பிடணும் நினைக்காத, விதவிதமா டிரெஸ் போடணும் நினைக்காத. மூணாவது, எப்பவும் ஹரே கிருஷ்ணா மந்திர நாம சொல்லிட்டே இரு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம். நாலாவது, ராதா கிருஷ்ணருக்கு சேவை. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ண நகை அன்யா. கிருஷ்ண சைத்தன்யர் வேற, ராதா கிருஷ்ணர் வேற இல்ல. ராதா கிருஷ்ணா ரெண்டு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னன்னா சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ண நகை அன்யா. கிருஷ்ணா சைதன்யர், ராதையோட மனசு. அதனால ரகுநாத் கோஸ்வாமியுடைய உயிர் ஆத்மா அவருடைய எல்லாமே சைதன்ய மகாபிரபு தான். இப்படி விருந்தாவனத்துல ரொம்ப எளிமையாக, பணிவாக, அடக்கமாக, ஒரு சாதாரண ஒரு துறவர வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய இறுதி காலத்துல சைதன்ய மகாபிரபுலேயே நடிச்சுட்டு அப்படி போயிட்டு ரகுநாத் கோஸ்வாமி அப்பேற்பட்ட ஒரு பக்தர். அதுதான் அவருடைய லீலை பாணிகாட்டி மகோத்சவம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாணிகாட்டி மகோத்சவத்துல என்ன தெரிஞ்சுக்கணும், யாருக்கெல்லாம் சைத்தன்யாவுடைய கருணை வேணுமோ, நித்யானந்த பிரபுடைய கருணை இருந்தா தான் கிடைக்கும். நித்யானந்தபுடைய கருணை இல்லைன்னா நித்யானந்த கருணை இல்ல, சைத்தன்யாவுடைய கருணை கிடைக்காது. நித்யானந்தபுடைய கருணை எப்படி கிடைச்சது ரகுநாதருக்கு, பக்தர்களே திருப்திப்படுத்தினால கிடைச்சது. வைஷ்ணவ கைங்கரியம், வைஷ்ணவர் கைங்கரியம், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணதுனாலதான் நித்யானந்த பிரபு ரகுநாத மேல திருப்தி அடைஞ்சார். நித்யானந்த பிரபுடைய தாமரை பாதங்கள் ரகுநாத மேல பட்டதுனாலதான் சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைஞ்சார். இப்ப யாருக்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு கருணை விரும்புறோமோ, முதல்ல வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். நம்ம கூட இருக்கிற வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணும், அடியார்களுக்கு சேவை பண்ணணும். அடியார்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நித்யானந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நித்யானந்த பிரபு ஆதி குரு, குரு திருப்தி அடையணும். குரு எப்படி திருப்தி அடைவாரு, பக்தர்களுக்கு சேவை பண்ணாதான் குரு திருப்தி அடைவாரு. குரு திருப்தி அடைந்தா சைத்தன்ய மகாபிரபு முழு ஆசீர்வாதம் நமக்கு. அந்த ஒரு உன்னதமான தத்துவத்தை நிலைநாட்டுவதுதான் இந்த பாணியாட்டி ஃபங்க்ஷன். பாணியாட்டி நிகழ்ச்சியோட முக்கியமான குறிக்கோள் என்ன, வைஷ்ணவரை திருப்தி படுத்தணும். வைஷ்ணவர் திருப்தி அடைந்தா நித்யானந்த பிரபு திருப்தி அடைவாரு, நித்யானந்த பிரபு திருப்தி அடைந்தா சைத்தன்யமா அப்படி ஒட்டுமொத்த கருணை நம்ம மேல கொட்டிடுவார். அவ்வளவுதான், புடிச்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சக்தி இருந்தா பெரிய விஷயம். ஹரே கிருஷ்ணா.